தானே இப்படிதான் மறந்தான், அவனுக்கு எப்படி உபதேசம் பண்ணினார் அப்படின்னு. ஆதித்யாதி வாக்கிய வைலட்சண்யா அப்படி சொன்னாரு. என்ன ஆதித்யோ பிரம்மா மனோ பிரம்மா வாக்கியம் வேற, இந்த வாக்கியம் வேற. இந்த வாக்கியத்தை பார்த்தாலே இந்த வாக்கியத்தை பார்த்தாலே வித்தியாசம் இருக்கு. ஆதித்யோ பிரம்மேதி ஐத்தியாதம் இது சப்த வியவதானாது ந சாட்சாத் பிரம்மத்வம். கால கிராமத்தை விஷ்ணுவா தியானம் பண்ணு. இந்த போட்டோவில் இருக்கிறது பிரம்மா, அவரை பிரம்மமா தியானம் பண்ணு. பாணலிங்கத்தை பரமேஸ்வரனா தியானம் பண்ணு. திரிச்சக்கரத்தை அம்பாளா தியானம் பண்ணு. எப்படி தைன்னு ஒண்ணு போட்டு ஆதித்யோ பிரம்மேதி உபாதி உபாதிதா மனோ பிரம்மேதி ஆதிதா மனசை பிரம்மம் என்று உபாசிக்கணும். இந்த என்றுன்னு சொன்னால் அது அது இல்லைன்னு தெரியுது. இங்க பிரம்ம தத்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். பிரம்மத்தை தத்து என்றுன்னு சொல்லியிருக்கோம் இல்ல. தத்தே பிரம்மம், சுவமே பிரம்மம். ஆகையால் சொம்மை தத்தா பண்ணுன்னு சொல்லலை. அது போல நீங்க சொல்ற மாதிரி வித்தியாசம் இருக்குமே. ஆனால் ஆதித்யனை பிரம்மமா தியானம் பண்ணு, மனசை பிரம்மமா என்று பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க மனசை பிரம்மமா பாருங்கிற மாதிரி நீ பிரம்மமா இருக்காய் அப்படின்னு சொல்லல, உன்னை பிரம்மமா பாருன்னு சொல்லல. ஏ பிரம்மம், ஆய பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் அத்தியந்த அபேதமே தவிர உபாசனம் இல்லை. அதான் சொல்றார் ஆதித்யோ பிரம்மா இத்தியாதவு இது சப்த வியவதானாத் ஆதித்யோ பிரம்மேதி உபாதிதா மனோ பிரம்மேதி உபாதிதா அப்படின்னு வரும். ஆய இங்க சாட்சாத் பிரம்மத்துவம் ரூபாதிமத்வாச்சாதித்யாதீனாம் ஆகாச மனசோஸ்த இது சப்தம் யவதானாதேவ அசம்மத்வம். அதோட இல்ல, எந்த ஒரு ஆதித்யன் இவைகள்லாம் சொல்லியிருக்கோம் அவைகள் உருவத்தோட இருக்க, உருவத்தோட இருக்கிற பதார்த்தம் இன்னொரு உருவத்தோட இருக்கிற பதார்த்தத்தை ஒன்னாகாது. ஒரு பதார்த்தத்துக்கு உருவம் இல்லைன்னா அது எந்த உருவத்தையாவது எடுத்துக்கொள்ளலாம். மனசுக்கு உருவம் இருக்கு, ஆதித்யனுக்கு உருவம் இருக்கு, ஆதித்யோ பிரம்மான்னு சொல்லலாம், மனோ பிரம்மான்னு சொல்லலாம். இங்க இந்த ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் வேற உருவமே கிடையாது. ஆகையால் எந்த சுரமாக எடுத்துக்கலாம். இது அப்ரம்மாத்வம் இகது சதையேவ இக பிரவேசம் தர்சகித்தா. இங்க என்ன சொல்றது, அந்த சத்துத்தான் ஜீவனா உள்ள பூந்து கொண்டிருக்கார் என்று காமித்து தத்துவமசி இது நிரந்தரம் சதாத்மபாவம் உபதித்தது. ஆகையால் எந்த பிரம்மம் ஜீவனா உள்ள பூந்து கொண்டாரோ அந்த ஜீவனையே பிரம்மம்னு சொல்றது. பிரம்மமானது சூரியனுக்குள்ள அப்படி வரல, மனசுக்குள்ள இந்த பிரம்மம் போறல அப்படின்னு நம்ம சொல்லல. பிரம்ம காரியம் தான் இங்க அந்த இதயம் உண்டானதுமே இதயத்துக்குள்ள அந்த பிரம்மமே உள்ள போனிருக்க அந்த பிரம்மத்துக்கு ஜீவன் என்ற பெயர் வந்தது. இப்பொழுது அந்த பெயரை நீக்கிட்டோமே, ஆனா அந்த ஜீவனே பிரம்மம் அப்படின்னு ஐக்கியம் சொல்லுகிறோம். ஆகையால் உபாசனா வாக்கியம் வேறு, இந்த வாக்கியம் வேறு. அந்த பிரம்மமே தான் ஜீவன், இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கறத நம்ம அறியணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இது கவுனமாக செகண்டரி சென்ஸ்ல சொல்லலாமா அப்படின்னு சொல்லப்படாது என்கிறதுக்காக அடுத்த பாகம் வருது. ஓம் புருஷம் சோம்யோதாசிரேகமானி அவகார்த்தேஸ்வரமஸ்மேகபதி சைதகத்தாபதி ததேவாதமாத்மானம் குருதே சுதந்திரமாதிமந்தாதிவேனாத்மானம் சர்தாய் வருஷம் கர்த்தம் கிருந்தாதி தகத்தியதே அதமன்யதே அவைதகத்தியாகர்த்தாபதி ததையேவர்த்தமாத்மானம் குருதே சத்யாதிகந்த சத்தீனாத்மானம் சர்தாய வருஷம் கர்த்தம் கிருந்தாதி தனதத்தியதே அதமுச்சதே அவரப்பா உலகத்தை எல்லாம் படைச்சு உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் இருந்து கொண்டு உலகத்துல இருக்க பொருளுக்கு அபிந்தமாகவே தான் இருக்கக்கூடியதான பிரம்மந்தான் உன்னுடைய ஸ்வரூபம் என்று சொல்லி அதற்கு மேல அவனுக்கு வந்ததான சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொண்டு வரும் காலத்தில் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அவன் அறிந்தார். எங்கும் இருக்கக்கூடியதான சர்வவியாபகமான சூட்சமான சிக்ஸ்வரூபமான ஆத்ம தத்துவம் தான் அப்படின்னு அறிந்தார் அப்படின்னு முடிச்சது. இத்தனையும் முடிச்ச பிறகு இந்த சட்டாத்தியாயத்தை கேட்டதனால் வேதகேதேவ் வந்த அறிவு என்ன,
மட்டும் வரக்கூடியதான அறிவு என்ன அப்படின்னு யோஜனை பண்ணோம். என்ன எப்பவுமே நமக்கு வாழ்க்கணும், இதனால நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு யோஜனை பண்ணினா, இந்த ஞானம் வந்தவர்கள் கர்த்தத்துவ போக்தத்வாதிகள் இல்லை, நான் இதை செய்கிறேன், இதை செய்ய போகிறேன், இதனால் இந்த பலத்தை அடையப் போகிறேன் என கூறியதாக வித்தியாசம் கிடையாது. என்ன எஞ்சான் உடம்புல நான் இருக்கும் பொழுது நான் சொர்க்கலோகத்தில் ஆசைப்படுகிறேன், சொர்க்கலோகம் எனக்கு வேணும், அதுக்கு சாதனமான யஜ்ஞத்தை பண்ணுகிறேன், பிரம்மலோகம் எனக்கு வேண்டியதுக்கு அதற்கு சாதனமா இருக்கக்கூடியதான உபாசனையை பண்ணுகிறேன், எனக்கூடியதான ஒரு பெயரோ அதனால வரக்கூடியதான அனுபவமோ எனக்கு இல்லை என்கிற ஒரு ஞானம் தான், நான் சுத்தமான இந்த பிரம்மஸ்வரூபம் தான் எனக்கூடியதான அறிவு இங்கே ஏற்படுகிறது அப்படிங்கறதா இதனுடைய பலம் அப்படின்னு வாக்கியத்தினால ஏற்பட்ட பலம் இது என்று நான் அறிந்தோம். அறிவு வந்தது என்கிறது பார்த்தோம். ஆனால் தத்துவமசி என்கிறது அப்படின்னு இந்த பதங்கள், நீயே அது, நீயே அது என்று சொன்னால் நீயும் அதுவும் ஒன்று எனக்கூடியதான அர்த்தம் வரும். நீலோகட்டகான்னு சொல்றோம், கருப்பான குடம். இந்த கருப்பான குடம் என்கிறதுல குடமும் கருப்பும் ஒண்ணுங்கிற அறிவும் வருது. ஆனா குடம் கருப்பாக இருக்கு எனக்கூடியதான அறிவு. கருப்புங்கிறது கலர், குடம் என்கிறது பொருள். ஆனா கருப்பே எப்படி சார் குடமாகும், குடமானது கருப்பாக காணப்படுகிறது அப்படிங்கிற அறிவு. தங்கமே வளைன்னு சொன்னேனையான வளையும் தங்கமும் ஒண்ணுத்தான் எனக்கூடியதான அறிவும் வருது. தங்கத்தினால் வலை செய்யப்பட்டது எனக்கூடியதான அறிவும் வரும். அதே விதமாக சாலக்கிராமமே விஷ்ணுன்னு சொன்னனையானால் இப்ப எப்படி அறிவு வருது, சாலக்கிராமம் விஷ்ணு இல்ல, சாலக்கிராமம்ங்கிறது ஒரு கல்லு, அந்த கல்லை நாம வாங்கிட்டு வந்தோம் அல்லது இன்னார் கொடுத்தார், அந்த கல்லுல மகாவிஷ்ணுவை நினைக்கணும், அந்த கல்லுல மகாவிஷ்ணு நினைச்சிட்டு பூஜை பண்ணினா நமக்கு புண்ணியம் படும். இந்த இடத்துல சாலக்கிராமமும் விஷ்ணுங்கிறது அவ ரெண்டு பேரும் ஒண்ணு இல்லையா நமக்கு நன்னா தெரியுது. அப்ப என்ன அர்த்தம், வெவ்வேறு என்று தெரியும் பொழுது அதை இதுவாக பார்க்கணும் எனக்கூடியதான ஒரு தியானம் வருது. இதுக்கு உபாசனம். உபாசனம்னா என்ன அர்த்தம், இது அதுவில்லை என்று அறிந்து கொண்டே இது அதுவாக நினைக்கிறோம். ஸ்ரீசக்கரத்தை அம்பாள்னு நினைக்கிறோம். ஸ்ரீசக்கரம் எவ்வளவு இருக்கு, நம்ம உள்ளங்கையில் இருக்க போறதவா சின்னதான இருக்கு. அம்பாள் அவ்வளவு சின்னவளா இருக்காளா இல்லையே. அப்ப என்ன அர்த்தம், ஸ்ரீசக்கரத்துல நித்தியம் தன்மை தா தேவி அப்படின்னு தந்திர வச்சனம் இருக்கு. ஆகையால் ஸ்ரீசக்கரத்துல எப்பொழுதும் அம்பாள் அம்பாள் இருக்கா, நான் சின்ன அந்த சின்ன ஸ்ரீசக்கரத்துக்கு நான் கைநாளையும் பால்நாளையும் தேர்நாளையும் அபிஷேகம் பண்ணி அதுக்கு வசனங்கள்லாம் தந்துட்டு சந்திரங்கள்லாம் வச்சு ஒரு மரியாதையும் கௌரவமா பார்க்கணும். அப்ப ஸ்ரீசக்கரம் வேறு, அம்பாள் வேறு, அம்பாள் நம்ம மாதிரி சைத்தன்யமான சைத்தன்யமான ஒரு தெய்வம் இதுவும் ஸ்ரீபுரத்துல இருந்து கொண்டிருக்கா, ஸ்ரீசக்கரம் நம்ம அதுல வெள்ளியினாலேயோ இல்ல ஜப்பினாலேயோ பண்ணப்பட்டதான ஒரு பதில் அப்படிங்கிற வேதமும் தெரியறது. ஆனா வேதம் தெரிந்த பொழுதும் ஸ்ரீசக்கரத்தை பார்க்கும் பொழுது அம்பாள் என்று கருதுகிறோ, இது உபாசனம். இது இந்த உபாசனமாகவும் இந்த தத்துவமசிங்கிற சொன்ன தத்தாக உபாசனம் பண்ணு என்று சொல்லப்படுகிறதோ அப்படின்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரியே இந்த சிம்மோ தேவதத்தகான்னா ஒரு பையனை காமிச்சு அந்த பையன் சிங்கக்குட்டி அப்படின்னா, அதே போல ஒரு பெண்ணை காமிச்சு அவள் நெருப்பு அப்படின்னு. இந்த இடத்துல சாமான அதிகாரங்கள் தான் சிங்கம் தான், தேவதத்தனே சிங்கம் அப்படின்னு சொன்ன, தேவதத்தனை பார்த்து இவன் சிங்கம் அப்படின்னு சொன்ன, அவனுக்கு பிடரி மயிரெல்லாம் இருக்க மக்கள் மக்கள் கழிச்சு சாப்பிடுவான்னா இருக்கா இல்ல, சிங்கம் தேவதத்தா தேவதத்தன் சிங்கம்னா என்ன அர்த்தம், சிங்கமாவது அது பாட்டுக்கு வெறும்னு உட்கார்ந்து தன் கரையை பார்த்துட்டு இருக்கான், எதையும் ஒன்னும் நினைச்சப்படுதான் பசியில் இருந்ததுன்னா எழுந்துக்கும், எழுந்தா எதிர்க்க என்ன பொருள் இருக்கோ அதை போய் கொண்டுட்டு சாப்பிட்டு தலை வந்து சமயத்துக்கு ஆக்ட் பண்ணும், அந்த ஆக்ஷன்ல 10% ரிசல்ட் அதுக்கு வரும். கொஞ்சம் நிறைய இடத்த வாங்கி அடி வாங்கிட்டு வரும், தான் எதை நினைச்சதோ அந்த காரியம் சாதிக்காமலும் வந்துடும் புலி. ஆனா சிங்கம் அப்படி கிடையாது, அது கிளம்பிட்டுன்னா அவரோட பிராணியை கொண்டுட்டு பசியை தீர்த்துட்டு தான் வந்துச்சு. அந்த பிறகு மறுபடியும் பக்கத்திலேயே எந்த பிராணி வந்தாலும் தொடாது, அது பாட்டுக்கு அது உட்கார்ந்து எந்த பிராணி வந்தாலும் அது தொடாத சிம்மத்துடைய சுபாவம். அதே மாதிரி இந்த சிம்மோ தேவதத்தகான என்ன அர்த்தம், இந்த பையன் நாளைக்கு பரீட்சைன்னா இன்னை வரைக்கும் படிக்க மாட்டான், ராத்திரி படிப்பாச்சா 100க்கு 100 மார்க் வாங்கிடுவான். இது சிம்மோ தேவதத்தகான், சிம்மோ தேவதான காரியத்துல சூரன் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சிம்மோதேவதா அப்படின்னு கேட்டோம். ஒரு பெண்ணை பார்த்து அந்த அம்மா நெருப்பு அப்படின்னா, நெருப்புன்னு என்ன அர்த்தம், தொட்டா சுட்டுறோம், அவளுக்கு படம் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, கொடுத்தா எரிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஆனா என்ன அர்த்தம், அவள் வந்து ரொம்ப பவித்திரமானவள், நல்ல எண்ணங்கள் உள்ளவள் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அக்னி எப்படி பாவனகரமோ அதே போல அந்த பெண்ணும் பரம பவித்திரமானவள் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பெண்ணை நெருப்புங்கிறான். அந்த பெண்ணை நெருப்புன்னு சொன்ன அவள் நெருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம், பரம பவித்திரமானவள் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் லோகத்தை உபயோகப்படுத்துறோம். இந்த இடத்துல தான் அபேதமா சொல்றோம், அந்த பெண்ணை நெருப்போ, அந்த பையன் சிம்மமா, சிம்மத்துக்கு வேண்டியதான பெண்ணுமைதான் இருக்கா, இல்ல நெருப்பில் இருக்கக்கூடியதான புகையெல்லாம் இந்த அம்மா கிட்ட இருக்கா. அப்ப கிளியரா வித்தியாசம் தெரிஞ்சுன்னு நம்ம சொல்றோம், இதுக்கு கவன பிரயோகம். கவன பிரயோகம்னு அது ரெண்டு பெயர்களும் நடுவுல ஒரு குணம் இருக்கு, இந்த பையனுக்கும் சிம்மத்துக்கும் நடுவுல காரிய தட்சதா எனக்கூடியதான ஒரு குணம் இருக்கு, சமயத்துக்கு தாங்குதான தன் காரியத்தை செய்து முடிப்பது எனக்கூடியதான செயல் இருக்கிறதுனால நாம் அந்த பையனை சிம்மம்னு சொன்னோம். நெருப்புக்கு இருக்கக்கூடியதான தூய்மையான ஒரு குணம் இவளிடத்திலையும் இருப்பது என்பதனால் அவளை நெருப்பு என்று சொன்னோம். இந்த இடத்துல எல்லாம் இதுக்கு கவனப்பிரயோகம், கவனப்பிரயோகம் அதுல இருக்கக்கூடியதான குணம் சிலது இதுல இருப்பதனால் நாம் இதுவே அது என்று சொன்னோம். அதே போல தத்துவமசிங்கிற இடத்திலையும் தத்து வேற தொம் வேற, ஆனா தத்துல இருக்கிற சில குணம் தொம்பல இருக்குங்கிறதுனாலையும் சொல்லியிருக்கலானே அப்படின்னு சந்தேகம் வந்தார். அது இல்லை என்று சொல்றதற்காக அடுத்த பாக்கியம் இப்ப அது பார்ப்போம். நானும் பராக்கிரமாதி குணா சிம்மோசித்வம் இதுவது தத்துவமசி இது சியாத். இதெல்லாம் நமக்கு புரிஞ்சதுன்னா ஆச்சாரியால் சொன்ன வார்த்தை நன்னா புரியும். நானும் பராக்கிரமாதி குணா சிம்மத்து நடத்தில் இருக்கக்கூடியதான பராக்கிரமம் எனக்கூடியதான, பராளை ஆக்கிரமிக்கிறது பராக்கிரமம், மற்ற எந்த பிராணி வந்தாலும் அந்த பிராணியை கொண்டுட்டு தான் தன் காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வது, அப்படிப்பட்டதான பராக்கிரமாதி குணகா சிம்மோசித்வம், அப்படிப்பட்டதான சிம்மந்தான் நீ என்று தப்பு கேத கேதவே சொல்லுகிறார். தத்துவமதி ஸ்வம் ததசி என்று சொன்னால் நீயே சிங்கம் என்று சொன்ன மாதிரி நீயே பிரம்மம்னு சொல்லப்படுகிறது என்று சொன்ன மிருகாதிபது சதேகமேவ அத்விதீயம் சத்தியம் இது உபவேதார் அத்விதீயப்ப மிருகாதிபது மிருககான்னு சொல்ற இடத்துல மண்ணே குடம், குடத்துல மண்ணை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அந்த திருஷ்டாந்தம் என்று சொல்லியிருக்கார். நீங்க சொல்ற மாதிரி சிம்மம் வேற பையன் வேற, சிம்மம் காட்டுல இருக்கும் பையன் எங்க வீட்டுல இருக்கான், சிம்மம் கோயக்கல்ல இருக்கும் இவன் வெட்டுமுலத்தான் இருக்கான் அப்படிங்கிற வித்தியாசம் தெரியறது. நீங்க சொன்ன இடத்துல மண்ணே குடம்னா குடத்துல மண்ணை தவிர வேற ஒண்ணும் இல்லையே, அங்க ஐக்கிய திருஷ்டாந்தம் தான் உபநிஷத்துல சொல்லியிருக்கு. ஆகையால் நீங்க சொல்றதான சிம்மமானவதாங்கிற திருஷ்டாந்தம் எடுத்துன்னு வரப்படாது. மிருகாதிபது சதேகமேவ அத்விதீயம் சத்தியம் இது உபதேசார். இங்க மண்குடம் என்கிற இடத்தில் குடத்தில் மண்ணை தவிர வேற ஒண்ணும் இல்லை, அதோட மட்டுமல்ல மண்குடம் இவ்விரண்டுகள் நடுவில் மண்ணுத்தான் சத்தியம், குடமானது பொய். குடமானது பொய்ன்னு சொன்னா குடத்துல மண்ணை தவிர வேற இல்ல, குடத்துல மண்ணினுடைய பகுதியை எடுத்துட்டேன்னா குடம் என்கிறது காணவே படுவதில்லை. அதே விதமாக பொருள்களில் சத்தியனக்கூடியதான பிரம்மத்தை பார்த்தேனால் அந்த பிரம்மத்தை விட வேறான பொருளே காணும். புஸ்தகம் இருக்குன்னு சொன்ன இருத்தல்ங்கிறது எடுத்துட்டேன்னா புஸ்தகமே கிடையாது, புஸ்தகத்துல இருத்தல் எடுத்தேன்னா புஸ்தகம் இல்லைன்னு தான் நீங்க சொல்லணும். அதே விதமாக தத் சத்தியம் அப்படின்னு சொல்றது, தத் சத்தியம் என்று சொன்னால் தத்துத்தான் சத்தியம், தொம் என்கிறது காணப்படுகிறது. அதையால் தத்துவமசிங்கிற இடத்துல எது சத்தியம், தத்துத்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லணும். மிருதாதிபது சதேகமேவாத்விதீயம் சத்தியம் இது உபதேசார். உபசார விஜயானா அதோட இல்ல உபசார விஜயானம், உபசாரம்னா சிம்மத்தை பத்து பையனை பத்து இவனே சிங்கம் அப்படின்னு சொல்றது உபசாரம். உபசாரம் நிஜமா பையன் சிங்கம் இல்லையன்னு நமக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம சிங்கம்னு சொல்றோம். அதே போல ஒரு பெண்ணு நெருப்பில்லைன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அவளை நெருப்பு என்கிறோம். இது ஔபச்சாரிகமாக சொல்றது, ஒரு உபச்சாரத்துக்காக சொல்றது. இப்படிப்பட்டதான உபச்சாரத்துக்காக சொல்லக்கூடியதான நிலைகளில் தத்யதாவதேவதேரம் யாவன்ன விமோட்சே அப்படின்னு தத்சம்பத்தியானது வராது, தத்சம்பதி ரெண்டும் ஐக்கியமானது வராது. சிம்மமானவக்கான நூறு தரம் சொன்னாலும் பையன் சிங்கம் ஆயிடுவானோ, நிச்சயமாக மாட்டான், பையன் பையன் தான் சிங்கம் சிங்கம் தான். அதே போல
இந்த பெண்ணு நெருப்புன்னு சொன்னதுனால அந்த அம்மா நெருப்பு ஆக மாட்டா, அவ கையில பார்த்தா இதை கொடுத்தா சுடாது. அப்ப என்ன சுவாமி விவகாரம், இதுக்கு உபச்சாரிக்கமாக சொன்னோம், ஒரு உபச்சாரத்துக்காக இது செகண்டரி சென்ஸ் சொல்லியிருக்கோம். உபச்சார விஜயானாது சசிதாவதேவ திறம் இது தற்சம்பத்தியை உபதேசியேதா, உபச்சார விஜயானத்தினால தற்சம்பத்தியான ஐக்கியமானது சொல்லப்படாது. ஏன் உபச்சார விஜயானத்யா, உபச்சார விஜயானம் என்று சொன்னால் அது பொய், ஏதோ ஒரு காரணத்தை சொன்ன எப்படி சார் அப்படி பொய்யா ஏதாவது பேசுவாடா, லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் பொய் தானே. இந்திரா யமஹா இதுவது, ஒரு மனுஷன் அது நீதான் ராஜா, நீதான் இந்திரன், நீதான் யமன், தம் பிரம்மா, தம் விஷ்ணு, தம் ருத்ரா அப்படின்னு சொல்றான். என்ன அர்த்தம்? அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான், உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க என்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு அவன் நன்னா புரிஞ்சுட்டு இருக்கான். லோகத்துல அப்படித்தானே ஸ்தோத்திரம்னு என்ன, அவரிடத்துல இல்லாத குணங்களை அவரிடத்துல ஏற்றி வச்சு சொல்றது. உங்களால் தான் அயர்வாள், நீங்க இருந்தா தான் எல்லா காரியமும் நடக்கும், நீங்க மனசு வச்சாதான் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதான் அவர்கிட்ட காசு வேணும் தெரிஞ்சா இப்படி பேசுறேன், லோகத்துல அப்படிதான் தெரியுது. பத்தனை ஏன் சார் நீங்க கொண்டாடுறீங்க, ஏன் சார் பேசிட்டு இருக்கேள், வசதியாக ஏன் பேசிட்டு இருக்கேள், அவரால் உங்களுக்கு ஒரு காரியம் வருது. நீங்க பேசினதுல ஏதாவது உண்மை உண்டோ? 90% போய் ஒரு 10% போய் சொன்னா அவங்க தெரிஞ்சுவிடும், அதுக்காக ஒரு 90% போய் சொல்றேன், ஒரு 10% எதுவும் இருக்கிறது சொல்றேன். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷாலோட நீங்க தான் ரொம்ப அழகானவர்கள் இப்படின்னு சொல்றேன். உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷாலும் நீங்க பாத்துருக்கீடா, இப்ப ஏன் சார் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னா ஒரு காரியம் ஆகணுங்கிறதா சொல்லும், அதான் ஸ்துதின்னு பேர். ஆனா விஷ்ணுதாசன ஸ்தோத்திரம் லலிதாதாசன ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஸ்தோத்திரம் என்ன அர்த்தம்? விஜயமான குணாபிதானம்னு அர்த்தம், இருக்கக்கூடியதான குணங்களை சிலவற்றை சொல்வது, அந்த இடத்துல ஸ்துதின்னு அப்படி அர்த்தம். லோகத்துல மற்ற இடங்கள்ல ஸ்தோத்திரம் பண்றது என்ன அர்த்தம்? அவிஜ்யமான குணாபிதானம்னு அர்த்தம். அப்படி ரெண்டு விதமா இருக்கு. இப்ப நீங்க வந்து பையனை பார்த்து சிங்கம்னு சொல்றதோ, ஒரு பெண்ணை பார்த்து நெருப்புன்னு சொல்றதோ அது நிஜமா இல்ல பொய், ஏதோ ஒரு காரியத உபச்சாரமா சொல்றேள். மிருஷாத்வாத் உபச்சார விஜயானோ யமஹா இதுவது நாபி ஸ்துதி அனுபாசியத்வாத் ஸ்வேதகேதோ, அட்லீஸ்ட் ஸ்தோத்திரம்னு சொல்றதா. இங்க ஸ்வேதகேதுவ ஸ்தோத்திரம் சொல்றதில்லை. வேதங்கள்ல எதுக்காக ஒரு பொருளை ஸ்தோத்திரம் பண்ணும் அப்படின்னா, அதை உபாசனம் பண்றணுங்கிறதுக்காக. இதை உபாசனம் பண்ணினா நமக்கு க்ஷேமம் ஏற்படும்ங்கிறதுக்காக, அது உபாசனம் பண்றதுக்காக அதை ஸ்தோத்திரம் பண்ணும். எங்கேயுமே ஸ்தோத்திரம் பண்ணினா என்ன அர்த்தம்? அதை தாங்கள் நினைக்கணும், அதுக்காகத்தான் சொல்லுவோம். இங்க ஸ்வேதகேதுவ நீ பிரம்மம்னு சொன்னால் அதனால நமக்கு என்ன லாபம்? ஸ்வேதகேதுவ நம்ம உபாசனம் பண்ண போறோம் இல்லையே, அப்ப ஏன் உபாசனம் பண்றது இல்லையா? யார் உபாசனம்னு சொல்ல முடியாது. நாபி ஸ்துதி அனுபாசியத்வா ஸ்வேதகேதோ நாபி தத் ஸ்வேதகேதுவ உபதேசேன ஸ்தூயதே. அட ஸ்வேதகேது தான் நீனு சத்த சொன்னா அதனால லாபம் உண்டு, சத்துக்கு லாபம் உண்டு. சத்த உபாசனம் பண்ணு சார், ஆகியால் சத்த வந்து நீ தான் ஸ்வேத கேத்துவன்னு சொல்றது அப்படிங்கிற அதுவும் பிரயோஜனம் இல்லை. என்ன சத்த ஸ்வேத கேத்துவன்னு சொன்னதுனால சத்துக்கு ஒரு லாபமும் இல்லை. எப்பவுமே மினிஸ்டருடைய பிஏ பார்த்து நீங்க தான் சார் மினிஸ்டர் நிஜமா, ஏன் அவர் மினிஸ்டர் ஏதோ இருக்க, நீங்க மனசு வச்சா எல்லா காரியமும் ஆகும் அப்படின்னு மினிஸ்டருடைய பிஏ போய் நீங்க மினிஸ்டர்னு ஸ்தோத்திரம் பண்ணலாம். மினிஸ்டர் போய் நீங்க மினிஸ்டர் பிஏ சார் அப்படி சொன்னா என்ன ஆகும்? இருக்கிறது கூட போயிடும். விவகாரம் என்னாச்சு? கீழ்ந்த நிலையில இருக்கிறவாழ நீங்க தான் உயர்ந்தவர்னு ஸ்தோத்திரம் பண்ணினா லாபம் உண்டு, மேல இருக்கிறவாழ நீங்க கீழே இருக்கிறவாழ்னு ஸ்தோத்திரம் பண்ணினா இருக்கிற காரியம் கெட்டு போயிடும். அதே போல சத்த போய் நீ ஸ்வேத கேதுன்னு சொன்னா இருக்கிற லாபம் போயிடுப்பா அப்படிங்கிற. நகி ராஜா தாசத்துவ தாசகாத்வம் இது ஸ்துத்திய சார், ஒரு ராஜாவே நீர் தாசர்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன தலை எடுத்துருவன? நாபி சதா சர்வாத்மனா ஏகதேச நிரோதா யுக்தா, எங்கும் இருக்கக்கூடியதான சத்தை ஸ்வேதகேது சரீரத்தில் மட்டும்தான் இருக்கிறான் என்று சொல்வதும் சரியல்ல. சத்தை எங்க இருக்க? எல்லா சரீரத்திலையும் இருக்கு. அந்தர் பகிஷ்க தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, சரீரத்துக்குள்ளேயும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கார், இரண்டு சரீரங்களுக்கு நடுவிலையும் இருக்கார், அவர் சர்வ வியாபி. அப்ப சேதகேதுனுடைய சரீரத்துக்குள்ள மட்டும் இருக்கிறவர் அவர் என்று நம்ம சொல்வதானது சரியல்ல. நாபி சதா சர்வாத்மனா எங்கும் இருக்கக்கூடியதான சத்தை ஏகதேச நிரோதா யுக்தா, ஒரு தேசத்தில் சேதகேது சரீரத்துல மட்டும் இருக்கார் என்று சொல்வது சரியல்ல. யுக்தா ஏன்? தத்துவமசீதி தேசாதிபதேரிவ கிராமாத்யக்ஷத்வம், இந்த தேசத்துக்கே நாட்டுக்கே ஒரு பெரிய ராஜாவா சக்கரவர்த்தியா இருக்கிறவர் வந்து நீங்க இந்த வில்லேஜ் முன்சீப்னு சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடும். கிராமாதிபத்தியம் ரொம்ப சின்னது, சமஸ்த தேசாதிபத்தியம் ரொம்ப பெருசு. அந்த சமஸ்த தேசாதிபதியான ஒரு ராஜாவை பார்த்து, ஒரு சக்கரவர்த்தியை பார்த்து, நீங்க இந்த கிராமத்துக்கு அதிகாரின்னு சொன்னா நகன் தான் பேசுறான், இந்த கிராமத்துக்கு அவர் தான் அதிகாரி. ஆனா அப்படி சொல்லலாமோ? சமஸ்த தேசத்துக்கு அதிபதியா இருக்கிற வந்து நீங்க இந்த கிராமத்துக்கு அதிகாரி என்று சொன்னாலும் எப்படி பொருந்தாதோ, அப்படி தத்த வந்து தொம்முன்னு சொல்றது தப்பு. ஆகையால் தத்த தொம்முன்னு சொல்ல முடியாது. தொம்ம தத்துன்னு சொல்றதா இருந்தால் அவேதத்தை தவிர கௌண மரியாதையாவோ அல்லது உபாசனையாவோ சொல்ல முடியாது. சதாத்மத்துவ உபதேசாத் அர்த்தாந்தர பூதா சம்பவதி. ஆகையால் ரெண்டு பதங்களை பக்கத்து பக்கத்துல வச்சிருந்தால் மூணு விதமாகதான் அர்த்தம் சொல்லலாம். தங்கமே செங்கிலின்னு சொன்ன செங்கிலிக்கும் தங்கத்துக்கும் ஐக்கியம், அவ்விரண்டும் ஒண்ணுத்தான், இது ஒரு விதமா அர்த்தம் சொல்லணும், அபேதம்னு அர்த்தம். சிம்மோ மாணவகான்னு சொன்னா கௌணம்னு அர்த்தம், சிம்மம் பேரு பையன் பேருன்னு தெரிந்து கொண்டு சிம்மத்துல இருக்கக்கூடியதான சில செயல் இவனுக்கு இருக்கு என்பதற்காக இவனை ஸ்தோத்திரமாக சொல்வது. சாலக்கிராமே விஷ்ணுன்னு சொன்னமையானால் அந்த இடத்துல சாலக்கிராமம் வேறு விஷ்ணு வேறுன்னு தெரிஞ்சிருந்த போதிலும் சாலக்கிராமத்தை விஷ்ணுவை விஷ்ணுவை தியானம் பண்ணணும் என்பதற்காக சொல்லியிருக்கு. இப்படி மூன்று விதமாக சாமானாதிகரணியம் சொல்லலாம். நாம் இங்கு மற்ற வழியை சொல்ல முடியாததுனால ஜீவனே பிரம்மம் என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆகையால் ஆறாம் அத்தியாயத்தில் நாம் அறிந்ததான உண்மை என்ன? ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் ஐக்கியம். எந்த ஜீவனை இந்த சரீரத்தில் இருக்கிறதாக நாம் நினைக்கிறோமோ அந்த ஜீவன் வெறும் நாம் நினைக்கிற மாதிரி நம்ம பேரோட கூடினவன், சரீரத்தோட கூடினவன், மனசு புலன்கள் இவைகளோட கூடினவர் என்று இல்லை. இவர்களுக்கு அப்பாற்பட்டதாக சர்வாந்தரமான ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா தான் எல்லா சரீரத்திலையும் இருக்கு என்கிறதை நாம பார்க்கணும். நானு சதஸ்மீதி புத்தி மாத்திரம் மிக கர்த்தவியதையா சோத்தியதே நது அஜாத்தம் ததசீதி ஜாப்பியதே இது. அதுக்கு மேல சொல்றேன், சதஸ்மீதி புத்தி மாத்திரம், நான் சத்தாக இருக்கிறேன் என்று தாங்கள் அறிய வேண்டும், அவ்வளவுதான் சொல்றது. அதுக்கு மேல நது அஜாத்தம் ததசி, இதுவரைக்கும் தெரியாததான சத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்று சொல்லப்படாது அப்படின்னு அவன் சொல்றான் பூர்வபட்சி. என்ன, இதுவரைக்கும் வேதாந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னால் நான் பிரம்மம்னு யாருக்கும் தெரியல, இப்ப மட்டும் தெரிஞ்சதா சார் கேட்கப்படாது. இப்ப எப்படி தெரியறது நான் பிரம்மம்னு வேதாந்தங்கள் சொல்றதுன்னு? நம்ம சரீரம் இல்ல, மனசுட்டேன்னு சரீரம் மாறிண்டே நமக்கு தெரியுது, மாறுறது பிரம்மம் இல்ல, சரீரம் மாறுறதுன்னு நமக்கே தெரியுது. ஆகையால் சரீரம் அர்த்தம் இருக்கப்படாது. கண்ணு காது மூக்கு நாக்குனர், இதுவும் மாறுறது, பிறக்கிறப்ப கண்ணாடி இல்லாம பிறந்தோம், அப்புறம் கண்ணாடியோட பிறந்தோம், ஒரு 50-60 வயசு ஆனப்புறம் மெல்லமா பேசினா ஒரு டைரக்ஷன்ல கேட்டா கேட்கல, காதும் கொஞ்சம் தகராறு அடிக்கிறது, மாடிப்படி கட்டு ஏறுறப்ப முழங்கால் மட்டும் வலிக்கிறது. ஆகையால் இவைகள்ல மாறிண்டு இருக்கு, மாறுவது பிரம்மம் இல்லை. ஆகையால் புலன்கள் பிரம்மம் இல்லை, மனசு பிரம்மமோன்னர். மனசுதான் படிக்க படிக்க இன்னும் அஜ்ஞானம் ஜாஸ்தியாருது, படிக்காதவனு ஒண்ணும் தெரியல, அது ஒண்ணுமே தெரியுது. ஆனந்தமா நமக்கு என்னடா படிச்சா இன்னும் படிக்க வேண்டியது அதிகமா இருக்கேன்னு நமக்கு தெரியுது. இப்ப மனசு பிரம்மமா இல்லை, பிராணம் பிரம்மமோ மூச்சு காத்து பிரம்மமோ இல்ல. ஒரு காலத்துல பிராணாயம் அரை மணி நேரம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப 15 நிமிஷம் பண்றதே சிரமமா இருக்கு. என்ன சுவாமி, அது விடாம பிராக்டிஸ் பண்றது, நடுல விட்டு அவ்வளவுதான் யோகி, அவளை விடாம பண்ணிட்டே இருக்கணும். இப்ப பிராணசக்தியும் குறையுது, அது பிரம்மமாகமோ? அது அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மங்கிறது நான் தான் என்று சொல்லப்படுகிறது, பிராணனை விட மனசை விட புலன்களை விட சரீரத்தை விட அப்பாற்பட்டது அப்படின்னு நமக்கு. இதான் நம்ம இந்த இதனால தெரிஞ்சுக்கணுமே தவிர, இந்த சட்டாத்தியாயத்துல சத்துங்கிறத நான் பிரம்மம்னு சொன்னா நான் இவைகள் இல்ல, இவைகளுக்கு அப்பாற்பட்டது என்கிறது நமக்கு தெரியணும். இது முன்னால தெரியாத விஷயம் இப்ப நமக்கு சொல்றது அப்படின்னு சட்டாத்தியாயத்துல இருந்திருக்கு. அப்படி இல்ல சார், வெறுமனை தெரிஞ்சுங்கன்னு தான் சொல்லிருக்கு, முன்னால தெரியாத சொல்றதுன்னு சொல்லப்படாது அப்படிங்கிறார். நானும் அஸ்மின் பட்சேபி அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அனுபபன்னம், நீங்க சொல்லப்பட்டதுமே தெரியாது, கேட்காது கேட்கப்பட்டதும் செய்ய வராது. சதஸ்மீதி புத்தி விதே ஸ்துத்யர்த்தத்வாத், சதஸ்மி எனக்கூடியதான புத்தி இருக்கு பத்தில, அது ஸ்துதி என்று சொல்லப்படாது. ஏன் ஆச்சாரியவான் குருடோ வேதா சத்யதாவதேவ ஜலமித்யுபதேதா, அப்ப இது ஸ்துதி என்று சொல்லாது. ஏன்னா இதை தெரிந்து கொண்டா பலம்னு, வெறுமனு உங்களை ஸ்தோத்திரம் சொன்னீங்க, உங்களை அவர் ஸ்தோத்திரம் பண்ணான்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ஒரு பலமும் இல்லை, சம்டைம்ஸ் நட்டம் வேற வரும். ரொம்ப பேர் நம்மள ஸ்தோத்திரம் பண்ணலாம், நம்மகிட்ட வந்து ஏதோ எதிர்பார்க்கிறான்னு ஆகும். ஆனா இங்க என்னடா, இங்க ஸ்துதி இல்லை, ஆனா என்னத்த சொல்றது, இங்க பலம் வேற சொல்லிருக்கு. எப்படி ஆச்சாரியவான் குருரோ வேதா. யார் ஒரு ஆச்சாரியனை அடைந்து அவர் முகமாக இந்த ஆறாம் அத்தியாயத்தை கேட்கிறார்களோ அவா நிச்சயமாக இப்பிறவியில் ஆத்ம தத்துவத்தை அறிகிறார்கள். ஆச்சாரியவான்யா சகா வேதா அப்படின்னு தெரியும். தெரிஞ்சுண்டா என்ன சார் பலம்? தஸ்ய தாவதேவசிதம் யாவன் நவிமோட்சே அததம் பத்தே தஸ்ய அவனுக்கு தாவதேவசிதம். இதுவரைக்கும் தான் அவன் காத்து கொண்டிருக்கணும். எதுவரைக்கும்? இந்த சரீரம் கீழே விழுந்தோ, சரீரம் கீழே விழுந்த பிறகு இனிமேல் அவன் பிறக்க மாட்டான். ஏன்? பிறவிக்கு காரணமான கர்மா இல்லை. இந்த பிரம்மத்தை அறிந்ததனால் மனதில் இருக்கக்கூடியதான எல்லா கர்மாக்களும் எரிந்து போச்சு. கர்மாக்கள் போயிடுச்சுன்னா அடுத்த பிறவி இல்லை, அடுத்த பிறவி இல்லைன்னா துக்கம் இல்லை. பிறவி இருக்கிறவனுக்கு தான் மறுபடியும் பிறவி வளரும். ஏன்? ஒரு பிறவி வந்தா அந்த பிறவையில மறுபடியும் கர்மாவை பண்ணுமா? அந்த கர்மாவை அனுபவத்துக்கு மறுபடியும் பிறவி வரும். இவனுக்கு பிறவி இல்லாம பண்ணி கொண்டானால் அவனுக்கு மறுபடியும் கர்மா பண்ண முடியாது, கர்மாவும் இல்லை. யார் அவனுக்கு எப்போதுமே பிறவி கிடையாது. யார் அவன் முக்கிய அடைகிறான்? ஆனா இந்த சரீரம் கீழே விட வரைக்கும் அவன் காத்து கொண்டுத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. சத்யதாவதேவசிதம் இத்யுபதேசார் எதிஹி ததஸ்மீதி புத்தி மாத்திரம் கர்த்தவியதா விதியதே. நான் சத்தாக இருக்கிறேன் என்கிறத மட்டும் நினைக்கணும் என்று சொல்லுவோமையானால் நத்துவம் சப்தத்தை சத்ரூபத்துவம் தம் சப்தமே சத்ரூபம் என்கிற ஞானத்தை சொல்லலை. கிந்து நீ சத்தாக இருக்கிறாய் என்று உபாசனம் செய்யணும் என்று சொல்லியிருக்கமையானால் சதா நான் ஆச்சாரியவான் இத்தேதி வேதா இது ஞானோபாய உபாதேசா வாத்தியா சாத். உபாசனம்னு சொல்லுமையானால் இந்த இடத்துல ஆச்சாரியவான் புருடோ வேதா எனக்கூடியதான ஞான உபாயம் சொல்லியிருக்காரு. ஆச்சாரியவான் புருடோ வேதான்றது ஞானத்துக்கு உபாயம். ஞானத்தினால்தான் உனக்கு மோட்சம் வரும். அந்த ஞானம் எப்படி வரும்? ஆச்சாரியன் அடைஞ்சால் வரும் அப்படின்னு ஞானத்தை வருவதற்காக எந்த உபாயமோ அந்த உபாயத்தை சொல்லியிருக்காரு. எதா அக்னிஹோத்திரம் சுகியார் இத்தியேவ மாதுஷு அர்த்த பிராப்தமேவ ஆச்சாரியவத்வம் இதுவத். என்ன அக்னிஹோத்திரம் ஜுகோதின்னு சொன்னார்? அக்னிஹோத்திரம் ஜுகியா சொர்க்ககாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னமையானால் அந்த ஆச்சாரியவத்தம் நமக்கு எப்படி அக்னிஹோத்திரம் பண்ணணும்னு தெரியுமா? லோகத்துல தெரியுமா? அக்னிஹோத்திரம் பண்ணுங்கன்னு பண்ண தெரியுமா? தெரியாது. அப்ப நாம என்ன பண்றோம்? தெரிஞ்ச ஒரு வாத்தியாரவே அடையிறோம். ஐயா இதை பண்ணி வைங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லு. அது சொல்லாமலேயே கிடைக்கும் பொழுது அதை சொல்லுமே என்றால் என்ன அர்த்தம்? இது உன்னால நினைச்சு பார்த்தாலும் வராது. இது வேற யாராலையும் சொல்லக்கூடியதில்லை. ஆத்ம தத்துவத்தை அறிந்த ஆச்சாரியனால்தான் சொல்ல முடியும். அதுக்காக அவரையே அடைவது தவிர வேற உபாயம் இல்லை என்று சொல்றதுக்கு அது ஞானம் தான் சொல்றேன். அதோட இல்ல சத்ய தாவதேவச்சிதம் யாவன் அறிமோட்சே அதுதம் பத்தே. இதுவரைக்கும் தான் இவன் காத்து கொண்டிருக்கணும். எதுவரைக்கும் இந்த சரீரம் கீழே விழலையோ என்று சொல்றதும் பொருந்தாது. என்ன ஞானம் வந்ததுமே முக்தி இங்க. உபாசனத்துல பிரம்மலோகம் போய், ஸ்ரீபுரம் போய், சிவலோகத்துக்கு போய், அங்கேதான் அவனுக்கு சுகம். இங்க சுகம் உபாசனம் பண்றவாளுக்கு மரணானந்தரம். அந்த லோகத்துக்கு போன பிறகுதான் சுகம். ஞானம் வந்தவாளுக்கு எப்ப ஞானம் வந்ததோ அப்பொழுதே சுகம். சரீரம் கீழே வருதுங்கிறது இந்த சரீர பிரயுக்தமான துன்பங்கள் தோணாமல் இருப்பதற்காக. அவன் சதாத்ம தத்துவ அவிஜ்ஞா தேவி சகல் புத்தி மாத்திர கரணே மோட்ச பிரசங்காது. அதுக்கு மேல சதாத்ம தத்துவம் தெரியாத போனாலும் ஒரு தரம் வந்தாலே மோட்சம் வந்துடும்ங்கிறது அப்படி வருமானு சொன்னா அது இல்லை என்று மேல போய் சொல்ல போறார். அதோட ரெட்டாத்தியாயமானது இந்த விசாரமானது முடிய போகிறது. இதற்கு மேல ஏழாம் அத்தியாயம் பூம வித்யா. இதுவரைக்கும் இதுக்கு சத்வித்யான்னு பேர், அடுத்தது பூம வித்யான்னு பேர். இந்த சத்வித்யில பிரம்மத்தினுடைய சுரூபம் சத்தியம் ஞானம் ஆனந்தம் மானந்தம் சுரூபங்கள்ல பிரம்மம் சத்துங்கிறது மட்டும் இங்க பார்த்தோம். பிரம்மம் ஆனந்தம்னு தெரிய வேண்டாமா? ஆனந்த ஸ்வரூபமாக பூமானந்தமாக நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக பூம வித்யானது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகையால் மேல பூம வித்ய நாரத சனத்குமார சம்பாதம். சனத்குமாரன் நாரதருக்கு ரொம்ப கட்டப்பட்டு இருக்கக்கூடியதான நாரதருக்கு இந்த வித்தியை சொல்லி பரிபூர்ணமான ஸ்வரூபத்தை காட்டப் போகிறார். சாந்தோக்கியப்ப நடத்துற கடைசி கட்டம் மந்திரபாகத்துக்கெல்லாம் அர்த்தம் ஆயிடுது. 16 கண்டங்களும் ஆன பிறகு நம்ம என்ன தெரிஞ்சுண்டோன்னு ஒரு விசாரம் பண்ற. இங்கு இதுவரைக்கும் ஜீவனுக்கு என்ன எண்ணம் இருந்தது? நான் கர்த்தா, நான் போக்தா, நான் எனக்கு நன்மை வரணும் என்பதற்காக இந்த செயல்களை நான் பண்ண வேண்டும், இவைகளை பண்ணினால் எனக்கு இந்த நன்மையானது வரும் அப்படிங்கிற முன்னாள். ஆகையால் தானே சொர்க்கம் வேணுங்கிறதுக்காக யாகங்கள்லாம் பண்ணினா உலகத்துல சௌக்கியமா இருக்கணுங்கிறது பணத்தை எல்லாம் சம்பாதிச்சிருந்தா குழந்தை ஏழாவது காலி வெள்ளம் தனக்கு ஹிதமாக இருக்கணும்னு அதுக்கு தகுந்த போல பழகினா, அதே போல மோட்சமும் வரணுங்கிறதுக்காக வேதாந்த சிரவணாதிகள்லாம் பண்ணினா, இவள் எதற்காக நான் வேறு அந்த பலம் வேறு இது